நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, ஒரு பயிரை சாகுபடி செய்யும்போது அதுக்கு தேவையான சத்துக்கள் என்னென்ன, அந்த சத்துக்கள்லாம் நம்மளுடைய மண்ணில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். இல்லாத சத்துக்கள் எந்த அளவுக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிறத கணக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி உரங்கள் கொடுக்குறோம். இப்படி கொடுக்குற உரங்களில் இயற்கை உரங்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா அதில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த நுண்ணுயிர்கள் தான் நம்ம செயற்கை உரங்கள் கொடுக்கும்போது கூட அந்த உரங்களை பயிர் எடுத்துக்கிறதுக்கு உதவி செய்யுது. ஒவ்வொரு பயிர் சாகுபடிக்கு முன்னாடியும் நம்ம இயற்கை உரங்கள் கொடுக்குற மாதிரியே நுண்ணுயிர் உரங்களையும் அந்த பயிர்களுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்களுக்கு ஏற்ற நுண்ணுயிர் உரங்கள் என்ன, அதை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் நமக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
இந்திய நாட்டில் வந்து முதுகெலும்பாக திகழ் வந்து விவசாயம். இந்த விவசாயத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடித்தளமாக தேவை வந்து மண். நிறைய இயற்கை வளம் மிகுந்த இந்த மண்ணில் நிறைய விதமான நுண்ணுயிர்லாம் இருக்குது. சில நுண்ணுயிரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நன்மை செய்யக்கூடியது, சில நுண்ணுயிர்கள் வந்து தீமை செய்யக்கூடியது. இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரைய நல்ல வீரியமிக்க நுண்ணுயிரை தனியாக பிரிச்செடுத்து அதை தகுந்த கலவையுடன், அதாவது வந்து நிலக்கரி தொழு உரம் இதோட சேர்த்து வழங்குறத தான் நம்ம நுண்ணுயிர் உரம்னு சொல்கிறோம். இப்படி வந்து இந்த நுண்ணுயிர் உரத்தை நம்ம மண்ணில் இடும்போது அந்த நுண்ணுயிர் உரம் என்னென்ன வேலைகளை செய்யுது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணில் இடப்பட்ட நுண்ணுயிர் உரம் வந்து மண்ணில் இருக்கும் தழைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து, நுண்ணுட்டு சத்து இவற்றை எல்லாம் பிரித்து எடுத்து பயிர்களுக்கு வேர் மூலமாக கொடுக்குது. இப்படி கொடுக்கறதுனால நம்ம பயிர் வந்து நல்ல அந்த சத்துக்களை எடுத்துக்கிட்டு நல்ல மகசூலை பெருக்கி நம்மளுக்கு வந்து நல்ல மகசூலை கொடுக்குது. ஏன் இப்போ நுண்ணுயிரை பற்றி நம்ம வந்து அதிகம் தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் விவசாயிகள் ரசாயன உரங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற ரசாயன உரம் என்ன பண்ணுது, மண்ணில் வந்து ஓரளவு தான் செடிகள்லாம் எடுத்துக்குது, மற்றதெல்லாம் அப்படியே வந்து மண்ணில் தங்கிடுது. இப்போ அந்த மண்ணில் இருக்கிற ரசாயன உரம் என்ன பண்ணுன்னா நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரை வந்து அழிச்செடுது. இப்படி நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரை அதை அழிச்செடுத்துனா செடிகளுக்கு சத்துக்களை எடுத்து கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் இல்லாமல் செடிகள் வந்து வாடி மகசூல் குன்றி விவசாயிகள் வந்து பயிர் இழப்பு நிறையா சந்திக்கிறாங்க. இந்த நிலை மாறணுன்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த நிலையை வந்து மாற்றணும்னா நம்ம வந்து ரசாயன உரம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு இயற்கை உரங்களான தொழு உரம், மண்புழு உரம் போன்றெல்லாம் நம்ம வந்து மண்ணில் கலந்து இடணும். இதை மாதிரி அந்த மண்ணில் கலந்து இடுறதுனால சீர்கெட்டிருக்கிற மண்ணை வந்து தரத்தை மேம்படுத்தி நம்ம திரும்ப நல்ல மகசூலை எடுக்கிறதுக்கு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மண்ணின் தன்மையை கூட நம்ம வந்து மெலிரச் செய்யலாம். அடுத்தது வந்து பயிர் வகைகளுக்கு ஏற்ற நுண்ணுயிர் உரங்களின் வகைகள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நுண்ணுயிர் உரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நுண்ணுயிர் உரங்கள் இருக்குது. அதில் வந்து வெவ்வேறு வகையாக நம்ம வந்து வகைப்படுத்தி வச்சுருக்கோம். முதல்ல ஒன்று வந்து காற்றில் இருக்கக்கூடிய தழைச்சத்தை கிரகித்து மண்ணில் நிலைநிறுத்தி பயிர்களுக்கு கொடுக்கக்கூடியவை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள மணிச்சத்தை பயிர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி கொடுக்கக்கூடியவை. அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள மணிச்சத்தை பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடியவை. இதில் முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய தழைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தி பயிர்களுக்கு கொடுக்கக்கூடியவை. உதாரணம் பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரலம், அசட்டோபாக்டர் மற்றும் ரைசோபியம் நுண்ணுயிர் உரங்கள். இவை என்ன பண்ணுன்னா, இப்போ அசட்டோபாக்டர் வந்து மண்ணில் சுதந்திரமாக வாழக்கூடியவை. இவை மண்ணில் உள்ள தழைச்சத்தை என்ன பண்ணுன்னா நிலைநிறுத்தி இந்த நுண்ணுயிர் ஒரு விதமான வழுவழுப்பான திரவத்தை வெளிப்படுத்தும். இந்த தழைச்சத்தை மட்டும் எடுத்து கொடுக்கறது இல்லாமல் இத்திரவம் உதிரி மண்களை ஒன்றாக்கி மண்ணை இறுக்கமாக பிடித்து மண் அரிப்பையும் தடுக்க உதவுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைசோபியம். இந்த ரைசோபியம் வந்து பயிர் வகைகளுக்கு மிக முக்கியமான ஒன்று. இந்த நுண்ணுயிர் பயிர்களை சார்ந்து வாழக்கூடியவை. உதாரணமாக பயிர் வகைகளுக்கு உகந்தது. இவை பயிர்களின் வேருக்கு சென்று என்ன பண்ணா ஒரு விதமான வேர் முடிச்சு மாரி அது வந்து உருவாக்கிடும். அந்த வேர் முடிச்சு மூலியமா காட்டில் உள்ள தழைச்சத்தை எடுத்து செடிகளுக்கு வந்து எடுத்து கொடுக்கக்கூடியவை. இந்த ரைசோபியத்தை பார்த்தீங்கன்னா இது பயிர்களுக்கு வேர்களில் தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரலம். இந்நுண்ணுயிர் வந்து காற்றில் உள்ள தழைச்சத்தை நிலைநிறுத்தி பயிர்களுக்கு கொடுக்கக்கூடியவை. இது மட்டும் இல்லாமல் இது பயிர்களுக்கு தேவையான நுண்ணூக்கியையும் எடுத்து கொடுக்குது. இந்த நுண்ணூக்கியை எடுத்து கொடுப்பதனால என்ன ஆகுனா பயிர்களின் நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் வறட்சியை தாங்கக்கூடிய தன்மையும் இவை மேம்படுத்துகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, மண்ணில் உள்ள மணிச்சத்தை பயிர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி கொடுக்கக்கூடியவை. அதாவது வந்து மணிச்சத்து வந்து பயிர்களின் வந்து உணவு உற்பத்தி செய்ய தேவையான மூலப்பொருட்களில் ஒன்று. நம்ம இடுற மணிச்சத்து பாத்தீங்கன்னா 20-25% தான் செடி எடுத்துக்குது. மீதி மணிச்சத்து என்ன ஆகுதுன்னா, அது செடிகளுக்கு ஏற்றவாறு எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாதனால அது வந்து அப்படியே தங்கிடுது. இப்படி தங்கி இருக்கிற மண்ணில் தங்கி உள்ள அந்த மணிச்சத்தை எப்படி நம்ம எடுத்து கொடுக்கணும்னா, இதுக்கு தேவையான நுண்ணுயிர் உரம் நாம் இட வேண்டும். அப்படிப்பட்ட நுண்ணுயிர் தான் பாஸ்போ பாக்டீரியா. இந்த பாஸ்போ பாக்டீரியா வந்து நம்ம மண்ணில் இடும்போது என்ன பண்ணும்னா, இந்த பாஸ்போ பாக்டீரியா பாஸ்பட்டேஸ் என்ற ஒரு விதமான திரவத்தை அது சுரக்கும். இந்த திரவம் என்ன பண்ணும்னா, தங்கி உள்ள மணிச்சத்தை செடிகளுக்கு ஏற்றவாறு கரைத்து எடுத்து கொடுக்கும். அப்படி கரைத்து எடுத்து கொடுக்கும் போது என்னன்னா, இந்த மணிச்சத்தை வந்து செடிகளுக்கு சென்றடையும். அடுத்தது பாத்தீங்கன்னா, மண்ணில் உள்ள மணிச்சத்தை பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடியவை. அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, வேர் உட்பூசணம். இத இங்கிலீஷ்ல வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வேம் சொல்லுவாங்க. தற்பொழுது வந்து இதை வந்து ஏஎம்னு அழைக்கப்படுகிறது. பூஞ்சான் வகையை சேர்ந்தது இந்த நுண்ணுயிர். இவைகள் வந்து மண் அமிலத்தன்மையை மிகவும் தாங்கி வளரக்கூடியது. மண் அமிலத்தன்மை அதிகமா இருந்தாலும் இதோட எண்ணிக்கை வந்து அதிகமாகவும் பெருகும். இந்நுண்ணுயிர் வந்து பர்மிகுலைட் என்று அழைக்கப்படும் வெண்களிமனுடன் கலந்து கொடுக்கிறோம். இது வந்து மண்ணில் இடும்போது என்ன ஆகும்னா, ஹைப்பே என்ற தனது பற்றுறுப்பு மூலியமா மணிச்சத்தை எடுத்து செடிக்கு ஏற்றவாறு கொடுக்குது. அப்படி கொடுக்கப்பட்ட மணிச்சத்து வேர்கள் மூலியமா செடிகளுக்கு சென்றடைஞ்சி மகசூலையும் கூட்டுது. அது மட்டும் இல்லாம வறட்சி தன்மையும் தாங்கி வளரக்கூடிய தன்மையும் இது பெருகுது. இதோடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, இவை மணிச்சத்து மட்டுமின்றி கந்தகம், சுண்ணாம்பு மற்றும் துத்தநாகம் சத்துக்களை அதிக அளவில் உறிஞ்ச வழி செய்து பயிர்களின் வளர்ச்சியை அதிகப்படுத்துகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, நுண்ணுயிர் உரங்களில் உள்ள கலவைகள். இப்போ நுண்ணுயிர் உரம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல பல விதமான கலவைகள்லாம் இருக்கும். அதுல என்னென்ன கலவைகள் இருக்குது, அதோடைய தன்மைகள் என்ன, அதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறது, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நுண்ணுயிர் உரங்களில் தழைச்சத்தையோ அல்லது மணிச்சத்தையோ நிலைநிறுத்தி பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக வீரியமிக்க நுண்ணுயிர்கள் இருக்கணும். அது நம்பர் ஒன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவை பக்குவப்படுத்தி வைக்கக்கூடிய ஊடகப் பொருட்கள், அதாவது வந்து கேரியர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அந்த ஊடகப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிலக்கரி, வெண்களிமண், வெர்மிகுலைட் என்று அழைக்கக்கூடிய வெண்களிமண் அல்லது தொழு உரம். இது மட்டுமின்றி இவற்றுடன் 40-50% ஈரப்பதம் சேர்க்கப்படுகிறது. இவை அனைத்தும் சேர்ந்தது தான் இந்த நுண்ணுயிர் உரம். அடுத்து வந்து நான் ஊடகப் பொருள்னு ஒன்று சொன்னேன், அதாவது கேரியர் மெட்டீரியல். இப்போ ஊடகப் பொருள் வந்து எல்லா ஊடகப் பொருளையும் நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்த முடியாது. அதுக்குன்னு சில தன்மைகள்லாம் உண்டு. அது என்னென்ன ஊடக தன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊடகப் பொருள் உள்ளூரிலேயே மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து அது அதிக இயற்கை அங்ககத்தன்மை, அதாவது ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவாங்க, அந்த அங்ககத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து நச்சுத்தன்மை கலப்படமற்று இருக்க வேண்டும். அப்புறம் வந்து 50% மேல் ஈரப்பதத்தை தாங்கும் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். இந்த இதெல்லாம் இருக்கிறத தான் ஒரு நல்ல ஒரு ஊடகப் பொருட்கள்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நிலக்கரி, வெண்களிமண், இது ரெண்டும் வந்து தகுந்த ஊடகப் பொருட்கள். தற்போது நம்ம வந்து இந்த ஊடகப் பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பயிர் வகைகள். பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டா நிறைய பயிர் வகைகள் உண்டு. அந்த பயிர் வகைகளுக்கு ஏற்ற நுண்ணுயிர் உரம். எல்லா நுண்ணுயிர் உரத்தையும் எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு பயிர் வகைகளுக்கும் ஒவ்வொரு நுண்ணுயிர் உரம் உண்டு. பயிர் வகைகளுக்கு என்னென்ன நுண்ணுயிர் உரம் உகந்தது, அளவு, இடுமுறைகள், அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். பயிர் வகைகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய பயிர் வகைகள் உண்டு. அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, கொண்டக்கல்லை, சோயா முச்சை, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. துவரைக்கு ஏற்ற நுண்ணுயிர் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த பயிர் வகைகளுக்கு ஏற்ற நுண்ணுயிர் உரம் ரைசோபியம். இது வந்து வேர்களுக்கு சென்று அங்கே வேர் முடிச்சி ஒன்று உருவாக்கி அது மூலியமாக தழைச்சத்தை கிரகித்து செடிகளுக்கு எடுத்து கொடுக்கக்கூடியது. அடுத்தது வந்து பாஸ்போ பாக்டீரியா. அது வந்து இந்த மணிச்சத்தை வந்து கரைத்து செடிகளுக்கு எடுத்து கொடுக்கக்கூடியது. இது ரெண்டும் வந்து முக்கியமான ஒன்று. பயிர் வகைகள் எடுத்துக்கிங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணி தான் இட வேண்டும். விதை நேர்த்தி பண்ணா நம்ம அந்த ரைசோபியமும் சரி, பாஸ்போ பாக்டீரியாவும் சரி, நல்லா செடிகளுக்கு சென்றடையும். சப்போஸ் தவறிட்டேன்னா, அதை வந்து இந்த விதை நேர்த்தி பண்றதுக்கு தவறிட்டேன்னா, நம்ம வந்து நிலத்திலே அப்படியே வந்து தொழுவுரத்தோட மண்ணோட கலந்து இட்டுலாம். முதல்ல பாத்தீங்கன்னா துவரை. இந்த துவரைக்கு வந்து ஏற்ற ரைசோபியம் பாக்டீரியா பாத்தீங்கன்னா CBR9, அதாவது CBR9 என்ற ஒரு ராசி. இந்த ராசி வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நாம வந்து கண்டறிந்தது. ரைசோபியம் பாக்டீரியா CBR9, இது வந்து துவரைக்கு உகந்தது. அடுத்தது செம்மனுக்கு ஏற்ற ரைசோபியம் பாத்தீங்கன்னா VBR1. அதாவது இந்த ரெண்டு ராசி மட்டும்தான் துவரைக்கு ஏற்றது. இது கூட நம்ம வந்து பாஸ்போ பாக்டீரியாவும் இடலாம், அதாவது விதை நிறுத்தி பண்ணும் போது நம்ம சேர்த்து விதை நிறுத்தி பண்ணி இடலாம். விதை நிறுத்தி பண்றது எப்படின்னா, கூறிய ராசிகளை எடுத்துக்கிட்டு நல்ல ஆரிய கஞ்சி, வடிகட்டின கஞ்சி இருக்குது இல்லைங்களா, அந்த கஞ்சியில போட்டு நம்ம கலந்துக்கணும். அதாவது 1 கிலோ விதைக்கு 60 கிராம் சிபிஆர் 9, 60 கிராம் பாஸ்போ பாக்டீரியா. இதை எடுத்து விதை, ஆரிய கஞ்சி, இது மூணு சேர்ந்து கலந்து நம்ம வந்து நிழல்ல உலர்த்தணும். அப்படி நிழல்ல உலர்த்தி விதைச்சி விட்டுடலாம். அப்படி வந்து பண்றதுக்கு தவறிட்டேன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, 4 பாக்கெட் ரைசோபியம், அதாவது வந்து 800 கிராம் ஒரு ஏக்கருக்கு, மற்றும் 4 பாக்கெட் பாஸ்போ பாக்டீரியா 800 கிராம் ஒரு ஏக்கருக்கு, 10 கிலோ தொழு உரம் மற்றும் 10 கிலோ மணலோட கலந்து நம்ம விதைப்பதற்கு முன் விதை நிலத்துல வந்து அப்படியே தூவி விட்டுற வேண்டும். அப்படி தூவி விட்டுட்டு மேல கொஞ்சம் அப்படியே தண்ணியை பாய்ச்சி விட்டீங்கன்னா அது வந்து இந்த விதை நிலத்துல நல்லா இறங்கிடும். இறங்கி மேற்கொண்டு பன்மடங்கு பெருகி செடிகளுக்கு சென்றடைஞ்சு அதோடைய மகசூலை பெருக்கிறதுக்கு இது உதவுது. அடுத்தது பாத்தீங்கன்னா உளுந்து. உளுந்துக்கு ஏற்ற சரியான ராசி பாத்தீங்கன்னா BMBS 47. இந்த BMBS 47 60 கிராம் எடுத்துக்கணும், அதாவது 1 கிலோ விதைக்கு 60 கிராம். அது மாதிரி பாஸ்போ பாக்டீரியாவும் 60 கிராம் 1 கிலோ விதைக்கு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, ஆரிய வடிகட்டின கஞ்சி எடுத்துக்கிட்டு அது கூட கலந்து இந்த விதையும் சேர்த்து கலந்து நல்லா நிழல்ல உலர்த்தி விதை நிலத்துல விதைச்சிடலாம். அதை செய்ய தவறினால் நம்ம வந்து 800 கிராம் பெர் ஏக்கர் பாஸ்போ பாக்டீரியா, 800 கிராம் பெர் ஏக்கர் ரைசோபியம், 10 கிலோ தொழு உரத்துடனும் 10 கிலோ மணலுடனும் கலந்து நம்ம வந்து விதை நிலத்துல போட்டு விடலாம். அப்படி இடம்போது என்ன பண்ணா, கொஞ்சம் வந்து தண்ணி தூவி விடணும். தண்ணி தூவி விட்டா தான் அது வந்து காஞ்ச நிலத்துல என்னைக்குமே போடக்கூடாது. இது நுண்ணுயிர் உரம்ன்றதுனால தண்ணி கொஞ்சம் தேவைப்படும். அந்த தண்ணி இழுத்துக்கிட்டு உள்ள போயிட்டு அதை வந்து பன்மடங்கு பெருகணும். பெருகி அப்புறம் தான் செடிகளுக்கு வந்து நல்ல மகசூல் அது கொடுக்கும். அடுத்து வந்து பாசி பயிருக்கு ஏற்ற ஐசோபியம் ராசி பாத்தீங்கன்னா கோஜி 15. அதுக்கும் இந்த மாதிரி பாஸ்போ பாக்டீரியா பயன்படுத்தணும். தட்டை பயிருக்கு பாத்தீங்கன்னா கோசி 10. சோயா மொச்சிக்கு பாத்தீங்கன்னா கோஎஸ் 1. அதாவது ஒவ்வொரு பயிர் வகைகளுக்கும் தகுந்த ரைசோபியம் ராசியை நம்ம கேட்டு வாங்க வேண்டும். கேட்டு வாங்கி 1 கிலோ விதைக்கு 60 கிராம் அரிசி கஞ்சியுடன் கலந்து நல்லா வந்து அது ஒட்டுற மாதிரி அந்த திரவம் எல்லாம் சுத்தி அந்த நுண்ணுயிர் உரமும் ஒட்டுற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிழல்ல தான் உலர்த்தணும். நம்ம வெயில உலர்த்தனீங்கன்னா நுண்ணுயிர் உரங்கள் பயனற்று போகும். அதனால வந்து நிழல்ல உலர்த்தி நம்ம வந்து அப்புறம் வந்து விதை நிலத்துல போடலாம். விதை நிலத்துல போடுறதுக்கு நம்ம மறந்துட்டுனா என்ன பண்ணலாம், நாம் கூறியவாறு 800 கிராம் பெர் ஏக்கர் ரைசோபியமும் 800 கிராம் பெர் ஏக்கர் பாஸ்போ பாக்டீரியாவும் எடுத்து தொழு உரம் 10 கிலோ அப்புறம் வந்து மணலுடன் 10 கிலோ இதை எல்லாம் கலந்து நம்ம வந்து விதைப்பதற்கு முன் விதை நிலத்தில் வந்து நம்ம போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு அப்புறமேட்டு வந்து தண்ணி கொஞ்சம் பாய்ச்சி விட்டுட்டு அப்புறமேட்டு நம்ம வந்து விதைக்கலாம். இப்போ இந்த விதை நிறுத்தி பண்ண விதைகளை வந்து எத்தனை நாள் நம்ம வச்சிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 நாள் வச்சிருக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா அந்த நுண்ணுயிர் வந்து பயனற்று போயிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா விதை நிறுத்தி பண்ண உடனே வந்து விதைச்சிருவாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையால நம்மளால வந்து விதைக்க முடியாமல் போச்சுன்னா 1 நாள் வரைக்கும் வச்சிடலாம். ஆனால் 1 நாள் கழிச்சு கண்டிப்பாக நம்ம வந்து விதைச்சே ஆகணும். அதை மாதிரி வந்து இப்போ விதை நிறுத்தி பண்ணல சார், எனக்கு வந்து விதைகள் வரத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுத்து, ஆனால் உங்ககிட்ட வாங்கின வந்து அந்த நுண்ணுயிர் உரங்கள் வந்து அதுவும் காலம் கடந்து போகுது, அதாவது 6 மாதம் கழிச்சு போகுது, அப்போ வந்து நான் வச்சிருந்தா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நம்ம போடலாமான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து போட்டுருங்க, அதாவது விதை நிலத்தில் போட்டுருங்க. ஏன்னா நீங்க வாங்கினதை வந்து 1-6 மாசம் காலம் வரைக்கும் தான் வந்து அதோட வீரியம் குன்றாம வச்சிருக்க முடியும். 6 மாசம் காலம் தாண்டிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நுண்ணுயிர் உரத்தோட வீரியம் வந்து குறைஞ்சி போயிடும். இதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணனா, நம்ம 10 கிலோ தொழு உரம், 10 கிலோ மணல்ல வந்து 800 கிராம் அதாவது பாஸ்போ பாக்டீரியா ரைசோபியம் ரெண்டும் கலந்து விதைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டு விட்டுலாம். இது எந்த சூழ்நிலையில்னா உங்களுக்கு வந்து விதை வரத்துக்கு 4வது ஆனா வந்து இதோடைய காலமும் முடிய போகுது, அப்படி அந்த சூழ்நிலை வர பட்சத்துல நீங்க இதை மாதிரி பண்ணிடலாம். இந்த ரைசோபியம் இந்த பாஸ்போ பாக்டீரியா எல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது, அப்படி இருக்கும்போது நான் முதல்ல போட்டுடலாம்னா தாராளமா போடலாம். அதை வந்து போடும்போது கொஞ்சம் வந்து மண்ணை பக்குவப்படுத்தி நீங்க போடணும். ஏன்னா காஞ்ச மணல்ல போட்டீங்கன்னா அது வந்து நுண்ணுயிர் உரம், அது பன்மடங்கு பெருகணும். அப்ப இருக்கும்போது நீங்க வந்து கொஞ்சம் தண்ணி பாய்ச்சி விட்டு போடுறது ரொம்ப நல்லது, இல்லைனா வந்து மண்ணில் கலந்து போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் உடனே தண்ணி பாய்ச்சி விட்டுடலாம். இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமா கவனிக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த நுண்ணுயிர் உரம் மண்ணில் போடுவதற்கு முன், மண்ணில் இடுறதை பற்றி நான் சொன்னேன், அப்படி போடுறதுக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடியும் 15 நாளைக்கு பின்னாடியும் எந்த வித பூச்சிக்கொல்லி ரசாயன கொல்லி எதுவுமே நம்ம பயன்படுத்தவே கூடாது. காரணம் என்னன்னா இது நுண்ணுயிர் உரம். முதல் 15 நாள் நம்ம வந்து கொடுக்குற இடைவெளி என்னன்னா இந்த மண்ணை வந்து பக்குவப்படுத்தும். ஏற்கனவே அதில் ரசாயனம்லாம் இருந்ததுன்னா நம்ம தண்ணி பாய்ச்சி அப்படியே விடும்போது என்னன்னா அந்த ரசாயனம்லாம் அந்த தண்ணி மூலியமாக வெளியேறிடும். அந்த மண் பக்குவப்படுவதற்கு தேவையான நாட்கள் தான் முதல் 15 நாட்கள். அடுத்த 15 நாட்கள் அந்த நுண்ணுயிர் உரம் போட்ட உடனே ஏன் கேப் ஒண்ணுன்னா, இந்த நுண்ணுயிர் உரம் நீங்க போடுறது வந்து மேல மண்ணுக்கு மேல் மட்டத்துல தான் போடுவீங்க. அந்த மேல் மட்டத்துல போட்ட நுண்ணுயிர் உரம் செடிகளுக்கு சென்றடைய வேண்டும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழத்துக்கு போகணும். அது போய் அந்த வேர்களுக்கு போய் வந்து பிடிக்கணும். அதுக்கு தேவையான நாட்கள் தான் 15 நாட்கள். அதனால தான் நான் சொன்னேன், முதல்ல வந்து பக்குவப்படுறதுக்கு 15 நாளும், நுண்ணுயிர் உரம் இட்டதுக்கு அப்புறம் அது வந்து வேர்களுக்கு சென்றடையறதுக்கு ஒரு 15 நாளும் நம்ம வந்து கேப் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் நீங்க இட்ட நுண்ணுயிர் வந்து பயனுள்ளதா இருக்கும். அப்படி பண்ணாம நீங்க ரசாயனத்தோட கலந்து அப்படி இப்படின்னு போட்டீங்கன்னா அது பயனற்றதா போய்விடும். இதை முக்கியமா நம்ம கவனிக்கணும். அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா, நுண்ணுயிர் உரங்கள் இடுவதால என்னென்ன நன்மை? அது நுண்ணுயிர் உரம் வந்து மிக குறைந்த விலையில் சுலபமாக கிடைக்குது, ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ரசாயனம் எல்லாம் பயன்படுத்தி சீர்கெட்டு உள்ள மண்ணை சீர்திருத்தி திரும்ப வந்து செடிகளுக்கு ஏற்ற வளர்ச்சிக்கு ஏற்றவாறு கொண்டு வரத்துக்கு இது வந்து உதவுது. அது மட்டும் இல்லாம பயிர்களுக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கி, நோய் எதிர்ப்பு தன்மை மற்றும் வறட்சியை தாங்கும் தன்மை, இதை எல்லாத்தையும் மேம்படுத்துது. ரசாயன உரங்களால் ஏற்பட்டிருக்கும் மாசுபாடுகளையும் அது தடுக்கிறது. இது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் மாசுபடுவதிலும் அது வந்து தடுக்கிறது. மனிதனின் உடல் நலத்துக்கு எந்தவித கேடும் இது முக்கியமா விளைவிப்பதில்லை. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணவங்க பார்த்தாங்க, இயற்கை விவசாயம் தான் பண்ணாங்க. ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 4 மாடு இருக்கும், ஒரு 2 ஆடு இருக்கும். அதோடைய சாணத்தை எடுத்து தான் நம்ம வந்து விவசாயம் பண்ணது. அப்ப வந்து ரசாயன உடமே கிடையாது. அந்த காலகட்டத்தை வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 90 வயசு, 95 வயசு, 100 வயசுன்னு இருக்காங்க. இந்த காலத்துல மக்களை பாத்தீங்கன்னா 30 வயசுல எல்லா வியாதியும் வந்துருது. நம்ம அளவுக்கு அதிகமா ரசாயனத்தை பயன்படுத்துறதுனாலதான் அதை வந்து நம்ம உடம்புல தங்கி எல்லா விதமான நோய்களையும் அது உருவாக்குது. ரசாயனத்தை பயன்படுத்தலாம், அளவுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடாது. அதை ரெக்கமெண்டட் லெவல வந்து பயன்படுத்தி மீதியத்தை வந்து இந்த இயற்கை உரங்கள், நுண்ணுயிர் உரங்கள், தொழு உரங்கள் இதெல்லாம் போட்டு பயிர்கள் பயனடைவதுடன் நாம் சுற்றுச்சூழல் மாசுபடுவதையும் தடுத்து நாமும் பயனடையலாம் என்று கூறி விடைபெறுகிறோம்.
நேயர்களே, இதுவரைக்கும் நுண்ணுயிர் உரங்களை பற்றியும் பயிர் வகை பயிர்களுக்கு ஏற்ற நுண்ணுயிர் உரங்களை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விவரங்களையும் விளக்கமா சொன்னாங்க. நுண்ணுயிர் உரங்களை நீங்க ஏற்கனவே பயன்படுத்திருந்தீங்கன்னா அது எந்த வகையில உங்களுடைய பயிர் வளர்ச்சிக்கு உதவியா இருந்தது அப்படிங்கிற விவரங்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க.